விவிலிய தேடல் கடவுளது பேரன்பில் நிலையான நம்பிக்கை. திருப்பாடல் 52.
கடவுளின் பேரன்பில் நிலையான நம்பிக்கை வைத்துள்ளேன்.
மும்பையில் கடந்த புதன் மாலை 3 இடங்களில் குண்டுவெடிப்புகள், அதுவும் மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதிகளில். இதில் 18 பேர் அந்த இடங்களிலே மடிந்தனர். 140 அதிகமானோர் காயமடைந்தனர். இதே மும்பையில் கடந்த 10 ஆண்டுகளில் 13 தாக்குதல்கள் இடம்பெற்றுள்ளன. இவற்றில் 501 பேர் பலியாகியிருக்கின்றனர். பாகிஸ்தானில் தொடர் குண்டுவெடிப்புகள், இவற்றில் 24 மணி நேரத்திற்குள் 13 பேர் பலி. இந்த ஜூலை 9 தேதிதான் உலகின் 193 நாடாக தென் சூடான் பிறந்தது. ஆனால் சூடான் மாநிலமான தென் கோர்டோஃபானில் தொடர்ந்து கடும் மோதல்கள். சுமார் 100 அப்பாவி பொதுமக்கள் கூட்டாக புதைக்கப்பட்டுள்ளனர். சிரியாவில், லிபியாவில் என இந்நாட்களில் வன்முறைகள் தொடர்கின்றன. இந்த மாதிரி மனித உயிர்கள் இரத்தத்தில் மிதப்பதை கேட்கும்போது, ஏன் இந்த கொடுமைகள், எப்படி இந்த கொடும் செயல்களை செய்ய முடிகின்றது, இவ்வளவு கல் நெஞ்சர்களாக மனிதர் இருக்க முடியுமா என்ற கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அன்பு நேயர்களே, உங்களுக்கும் இவை போன்ற பல கேள்விகள் எழலாம். திருப்பாடல் 52 அந்த பாடல் ஆசிரியர் எடுத்த எடுப்பிலே இதேபோல்தான் கேள்வி கேட்கின்றார்.
வலியோனே, தீமை செய்வதில் ஏன் பெருமை கொள்கின்றாய், கேடு விளைவிக்க நீ திட்டமிடுகின்றாய்.
இந்த வலியோன் கொடுமை செய்பவன், தீயோன் என்று அர்த்தமாகும். வலியோனே, தீமை செய்வதில் ஏன் பெருமை கொள்கின்றாய், கேடு விளைவிக்க நீ திட்டமிடுகின்றாய் என்று கேட்பதற்கு ஒரு பின்னணி இருக்கின்றது.
பழைய ஏற்பாட்டில் மன்னன் சவுல் தாவீதை கொல்ல தேடினார். அதனால் தாவீது சவுலிடமிருந்து தப்பித்துச் சென்றார். செல்லும் வழியில் நோப் நகரிலிருந்த குரு அகிமெலக்கிடம் உதவியும் ஆலோசனையும் பெறுவதற்குச் சென்றார். குரு அகிமெலக் தாவீதிற்கு உணவு கொடுத்ததோடு தாவீது வீழ்த்திய கோலியாத்தின் வாளையும் தற்காப்பிற்காக கொடுத்து அனுப்பினார். தோயேகு என்பவன் இச்செயலை பார்த்துவிட்டான். இவன் சவுலின் இடையர்களுக்குத் தலைவன். எனவே தோயேகு குரு அகிமெலக் தாவீதிற்கு உதவியதை சவுலிடம் போட்டுக் கொடுத்தான். தனது எதிரிக்கு உதவிய குரு அகிமெலக் அவரது குடும்பத்தினர் என அனைவரையும் கொன்று குவிக்குமாறு சவுல் கட்டளையிட்டார். தோயேகுவும் உடனடியாக தனது மன்னரின் ஆணையை நிறைவேற்றினான். நோப் நகரில் குரு அகிமெலக் அவரது குடும்பத்தினர், அங்கிருந்த குருக்கள் என 85 பேரையும், அந்நகரின் ஆண், பெண், சிறுவர், குழந்தைகள், ஆடு மாடுகள், கழுதைகள் ஆகியவற்றையும் வாளால் வெட்டி வீழ்த்தினான். இந்த தீய செயலை செய்த தீயோனாகிய தோயேகுவை கேள்வி கேட்டு புலம்புகின்றார் தாவீது.
நரம்பில்லா நாவுடையோனே, உனது நா தீட்டிய கத்தி போன்றது, வஞ்சகத்தில் சேர்ந்தோ நீ என்றோ? நன்மை செய்வதை விட தீமை செய்வதையே விரும்புகின்றாய், உண்மை பேசுவதை விட பொய் பேசுவதையே விரும்புகின்றாய். நரம்பில்லா நாவுடையோனே, நீ விரும்பும் சொற்கள் அனைத்தும் கேடு விளைவிப்பனவே. ஆகவே கடவுள் உன்னை என்றும் மீளாதபடி நொறுக்கி விடுவார், உன்னை தூக்கி எறிவார்.
தோயேகு காட்டிக் கொடுத்தது, அவன் வெறித்தனமாக கொலை செய்தது என அவனின் அனைத்து தீமைகளையும், அந்த தீமைகளின் உக்கிரத்தை நினைத்து திருப்பாடல் 52 தாவீது மனது வெதும்புகின்றார். எவ்வளவு இதயமற்ற, துணிச்சலான, வெட்கமற்ற செயல் என்று கலங்குகின்றார்.
விவிலியத்தில் நரம்பில்லா நாவுடையவர் என்பது ஏமாற்று வேலைகளையும் சூழ்ச்சிகளையும் செய்பவர்கள், பொய் பேசுபவர்கள், பொய்சாட்சி சொல்பவர்கள் என்று அர்த்தமாகும். திருப்பாடல் 52 குறிப்பிடப்படும் தீயவன் ஒரு தனி மனிதனாகவோ, அல்லது ஒரு குழுவாகவோ, அல்லது புறநாட்டு எதிரியாகவோ, அல்லது உள்நாட்டு பண மூட்டைகளாகவோ இருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள்.
தீயவன் செல்வப்பெருக்கில் நம்பிக்கை வைக்கின்றான். இவன் அழிவுச் செயலையே புகலிடமாக கொண்டவன். இவன் கடவுளை தன் புகலிடமாக கொள்ளாதவன் என வசனம் 7 திருப்பாடல் ஆசிரியர் சொல்கின்றார். இங்கு செல்வப்பெருக்கு என்பது பணத்தை மட்டும் குறிப்பதல்ல, சதி, நம்பிக்கை துரோகம், தற்பெருமை ஆகியவற்றையும் சுட்டும். நம்பிக்கை துரோகிகள் தங்கள் சதித்திட்டங்களில் தாங்களே வீழ்வார்கள் என்று நீதிமொழிகள் 11:6 சொல்கின்றது. தீயவர்கள் முதலில் தேர்வு செய்வது இரத்தம். இவர்களது திட்டங்களில் இரக்கமோ கனிவோ இருக்காது. தடித்த தோலையும் கல் நெஞ்சத்தையும் கொண்டவர்கள் இவர்கள். கடவுளை தம் சொந்த வாழ்க்கை நின்று ஒதுக்கி வைப்பவர்கள். அப்படியிருந்தால் மட்டுமே அவர்களால் உயிர்களை கொன்று குவிக்க முடியும். இலங்கையின் இறுதிக்கட்ட போரின் போது நடந்த கொடூரங்களை நடத்திய துப்பாக்கி மனிதரின் ஈழன பேச்சுக்களையும் செயல்களையும் யூடியூபில் பார்த்தபொழுது கொடுமை செய்வோரின் கடின இதயத்தையும் இரத்த வரிச்செயலையும் ஊகிக்க முடிகின்றது. கண்களையும் கைகளையும் கட்டி வெற்று உடம்புடன் மனிதரை தள்ளிக்கொண்டு வந்து துப்பாக்கியால் இவ் இரக்கமின்றி சுட்டதை ஒளிக்காட்சியில் காண நேர்ந்தபோது இந்த திருப்பாடல் ஆசிரியர் போன்றுதான் கேட்கத் தோன்றியது.
ஏன் நாம் கடந்து வந்துள்ள இந்த 20ஆம் நூற்றாண்டில்தான் மனித சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய தீமைகள் நடந்துள்ளன? கம்யூனிசத்தின் மிகுந்த வல்லமை வாய்ந்த தலைவரான ரஷ்யாவின் ஸ்டாலின் 2 கோடி மக்களின் இறப்புக்கு காரணமானவர். சீனாவில் மாவோ ஆட்சியில் வன்முறைக்கும் பசிக்கும் பலியானோர் சுமார் 7 கோடி. ஹிட்லரின் மனிதமற்ற கொள்கைகளால் மடிந்தோர் சுமார் 1 கோடி. கம்போடியாவின் போல்பாட் மற்றும் அவரது பரந்துபட்ட கம்யூனிசத்தால் இறந்தவர்கள் சுமார் 25 லட்சம். ருவாண்டா இனப்படுகொலையில் மாண்டோர் 8 லட்சத்துக்கு அதிகம். இவற்றையெல்லாம் கேட்கவே நெஞ்சுக்குலை நடுங்குகின்றதுதானே.
தீமை செய்பவன் இறுதியில் அழிவையே வெகுமதியாகப் பெறுவான். கடவுளை தனது புகலிடமாகக் கொள்ளாத இவன் கடவுளின் தண்டனைக்கு உட்படுவான். இவனைக் கண்டு நல்லவர் நகைப்பர் என்றும் சொல்கின்றது திருப்பாடல் 52. ஹிட்லர் தனது உயிரை தானே துப்பாக்கியால் மாய்த்துக் கொண்டார். ஆனால் நேர்மையாளர் தாங்கள் துன்பங்களால் புடமிடப்படும் பொழுது அதை எதிர்த்து நிற்பதால் இறுதியில் இன்பம் அனுபவிப்பார்கள் என்றும் இந்த திருப்பாடலில் வாசிக்கின்றோம். நீதிமான் யோபுவின் வாழ்க்கையும் இதற்கு சான்றாக இருக்கின்றது. ஆண்டவர் யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை மிகுதியாக ஆசீர்வதித்தார் என்று யோபு நூல் 42:12 சொல்கின்றது. நேர்மையாளர் கடவுளில் ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். இவர்கள் தம் வாழ்நாள் முழுவதும் கடவுள் பயத்தோடு வாழ்கின்றார்கள். அதனால் கடவுளுக்கு விருப்பமில்லாத செயல்களை செய்யாமல் இருக்கின்றார்கள். திருப்பாடல் 23:4 இதனைத்தான் ஜெபிக்கின்றோம்.
சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவரே நீர் என்னோடு இருப்பதால் நான் எத்தீங்கிற்கும் கடவுளின் பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளவர்கள் பச்சை ஒலிவ மரக்கன்று போல் இருப்பார்கள். ஜெர்மனியில் ஹிட்லர் அதிகாரத்தை கையில் எடுக்க முன்னர் 1933 ஜெர்மன் வானொலியில் ஹிட்லருக்கு எதிராக பேசியவர் ஜெர்மன் லூத்தரன் சபை போதகர் டீரிச் போன்ஹாஃபர். இவர் புகழ்பெற்ற எழுத்தாளராகவும் இருந்தார். இந்த இளம் போதகர் பின்னர் கைது செய்யப்பட்டு 1945 தூக்கிலிடப்பட்டார். இவர் இறந்த பின்னர் இவர் சிறையில் இருந்தபோது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எழுதிய கடிதங்களை தொகுத்து லெட்டர் அண்ட் பேப்பர்ஸ் ஃப்ரம் பிரிசன் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் வெளியானது. அதில் அவர் எழுதியுள்ள ஒரு கவிதை அனைவரது உள்ளத்தையும் தொட்ட ஒன்றாகும். அதில் தனது சிறை வாழ்வில் வார்த்தையால் விவரிக்க முடியாத தீமைகள் மத்தியில் தான் எதிர்கொண்ட பயம், தைரியம், விசுவாசம் ஆகியவற்றை விளக்கியிருக்கின்றார். நான் யார் என்ற கேள்வியை ஒவ்வொரு சரணத்திலும் கேட்டுள்ள போன்ஹாஃபர் இறுதியில், நான் யாராக இருந்தாலும் ஓ கடவுளே உமக்கு தெரியும், நான் உமக்கு உரியவன் என்று பதில் சொல்லியிருக்கின்றார்.
ஆம் ஆன்மரஞ்சங்களே, நீதிவான்கள் கேடுகாலத்தில் இகழ்ச்சி அடைவதில்லை. கிறிஸ்தவர்கள் தீமைக்கெதிரான எல்லா போராட்டங்களிலும் முன்வரிசையில் நிற்கின்றனர். கடவுளுக்கு அஞ்சி அவர்கள் அசையாத நம்பிக்கை வைத்து வாழ்பவர்கள் நேர்மையாளராயிருப்பார்கள். இவர்கள் தீமையின் பாதையில் செல்ல மாட்டார்கள். தீய சக்திகளோடு உறவு வைக்க மாட்டார்கள். அந்த சோதனை நேரங்களில் கடவுளிடம் மன்றாடுவார்கள். இவர்கள் தீமையை வெறுப்பதோடு மட்டுமல்லாமல் தீமையை நன்மையால் வெல்வார்கள்.
அன்பர்களே, கடவுள் தம்மை புகலிடமாய்க் கொள்ளும் மக்களை எல்லா தீமைகளிலிருந்தும் தீயவர்களினின்றும் காப்பார். இவ்வாறு திருப்பாடல்கள் நமக்கு நம்பிக்கையை தருகின்றன. ஆதலால் ஆண்டவரில் அசையாத நம்பிக்கை வைத்து கடவுளுக்கு விருப்பமில்லாத தீய செயல்களையும் தீயவர்களையும் விட்டு விலகி வாழ உறுதியெடுப்போம்.
அகிலம் என்றும் அன்று சிறக்க அடைக்கலம் நீ, மகிழ்ச்சி என்றும் மண்ணில் நிலைக்க அடைக்கலம் நீ, உறவு இன்று உயிர் படைய அடைக்கலம் நீ, உலகம் முழுதும் உன்னில் இணைப்பாய் அடைக்கலம் நீ.
அடைக்கலம் நீ அதிசயம் நீ, அடைக்கலம் நீ அருஞ்சுவை நீ, அடைக்கலம் நீ அதிசயம் நீ, அடைக்கலம் நீ அருஞ்சுவை நீ.
உலகம் என்னை வெறுத்திட்டாலும் உறவு என்னை அறுத்திட்டாலும் உணர்வாய் என்னில் உயிர் தருவாய் அடைக்கலம் நீ, சோகம் என்னை புடமிட்டாலும் தோல்வி என்னை துரத்திட்டாலும் நண்பனாக தோள் கொடுப்பாய் அடைக்கலம் நீ.
அடைக்கலம் நீ அதிசயம் நீ, அடைக்கலம் நீ.
கடவுளது பேரன்பில் நிலையான நம்பிக்கை என்ற தலைப்பில் திருப்பாடல் 52 குறித்து விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.